வணக்கம் நேர்களே, இது உங்கள் புதுகை பண்பலை 91.2 மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி. நமது பண்பலையில வாரம்தோறும் புதன்கிழமை புத்தக மதிப்புரை என்ற சிறப்பு நிகழ்ச்சியை நம்ம எல்லாருமே தொடர்ந்து மகிழ்ச்சியா கேட்டுட்ருக்கோம். அந்த வகையில இன்று புதுக்கோட்டை எழுத்தாளர் திருமதி மா பாண்டிசெல்வம் அவர்கள் குருதி ஆட்டம் என்ற புத்தகத்தின் மதிப்புரையை நமக்கு எடுத்து கூறுவதற்காக தற்போது நம்மளோட இணைந்திருக்கிறாங்க. வாங்க நேர்களே, நிகழ்ச்சிக்குள்ள போகலாம்.
நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் கேட்க இருக்கக்கூடிய நூலின் பெயர் எழுத்தாளர் வேல ராமமூர்த்தி அவர்கள் எழுதிய குருதியாட்டம். இந்நூல் 118 பக்கங்களை உடையது. இதன் முதல் பதிப்பு 2019 வெளியிடப்பட்டுள்ளது. இதன் 5 பதிப்பு 2024 டிஸ்கவரி புக் பேலஸ் பதிப்பகத்தாரால் வெளியிடப்பட்டுள்ளது. இந்நாவலை தனது பேத்திகள் வைஷ்ணவி, ராகா ஆகியோருக்கு எழுத்தாளர் அவர்கள் சமர்ப்பித்துள்ளார். இந்து தமிழ் திசை நாளிதழில் 27 வாரங்கள் தொடராக வந்த நாவல் இது. இன்னும் சற்று நீண்டிருந்தால் 50 மேற்பட்ட தொடராக வெளிவந்திருக்கும் என்று எழுத்தாளர் அவர்கள் குறிப்பிடுகிறார். எழுத்தாளர் வேல ராமமூர்த்தி அவர்கள் ராமநாதபுரம் மாவட்டம் பெருநாளி கிராமத்தில் பிறந்தவர். இவர் இராணுவத்தில் 5 பணிபுரிந்திருக்கிறார். அதன் பிறகு எழுத்தாளராகவும் நடிகராகவும் மேடை நாடக கலைஞராகவும் பலம் வந்து கொண்டிருக்கிறார். இவரது மனைவியின் பெயர் காளியம்மாள், தந்தை வேலுச்சாமி தேவர், வேயண்ணா என்ற சிறப்பு பெயருடைய வேலுச்சாமி தேவர். எழுத்தாளர் ஐயா அவர்கள் பட்டத்து யானை, குருதியாட்டம், குற்ற பரம்பரை, அரியனாச்சி ஆகிய நாவல்களை எழுதியுள்ளார். நீளும் ரெக்கை, வேட்டை போன்ற சிறுகதை நூல்களை எழுதியுள்ளார். மேலும் வேல ராமமூர்த்தி சிறுகதைகள் என்ற சிறுகதை தொகுப்பு தற்பொழுது வெளியிடப்பட்டுள்ளது. தனது படைப்புகள் அனைத்திலும் தென் தமிழகத்து சமூக சூழலை முக்கிய கருவாக கொண்டு அவர் எழுதியுள்ளார். சிறந்த விவசாயியாக வாழ்ந்தவர். கிராமத்து விவசாயம் அனைத்தும் அவர் அறிந்தவர். கிராமத்து மக்களின் அன்பு, கோபம், அறம் அனைத்தையும் தனது எழுத்துக்களில் அழகுற காட்சிப்படுத்தியுள்ளார். பெருநாளி கிராமத்தை மையமாக கொண்ட பல்வேறு கதைகளை ஐயா அவர்கள் எழுதியுள்ளார்கள். இந்த நூலிற்கு அவரது எண்ணுரை குருதி சடங்கு என்ற தலைப்பில் வெளியிடப்பட்டுள்ளது. அதில் அவர் எவ்வாறாக இந்த நாவலை படைத்துள்ளார் என்பதை அவரது பாணியிலேயே மிக சிறப்பாக அந்த எண்ணுரையை கொடுத்திருப்பார். மிக அருமையான எண்ணுரை அது. தலைப்பே குருதி சடங்கு என்று அதில் இருக்கும். இவரது நாவல்களில் குற்ற பரம்பரை மிகவும் வரவேற்பை பெற்ற நாவல். இவரது எழுத்துக்களில் முதலில் அறிய வேண்டுமென்றால் குற்ற பரம்பரை நாவலை படித்தால் போதும். குற்ற பரம்பரை நாவலை படித்த பிறகு நான் ஒரு கவிதையை ஐயா அவர்களுக்கு எழுதி அனுப்பினேன். எனக்கு மிகுந்த பாராட்டை அவர் தெரிவித்தார். மிகுந்த சந்தோஷமான அனுபவம் அது. 60-70 சேது நாட்டு மக்களின் உறவையும் நட்பையும் ஜாதி மத வேற்றுமை இல்லாத ஒரு வாழ்வையும் அவர் சிறப்பாக தனது கதைகள் மூலம் எடுத்து ஏம்பிருக்கிறார். எளிய மக்களின் வாழ்க்கை சிக்கல்களை மிக சிறப்பாக அப்படியே படம் பிடித்து காட்டியிருப்பது இவரது சிறப்பான நடை அமைப்பு. குற்ற பரம்பரை நாவலே மிகச்சிறந்த இவரது எழுத்திற்கு முதல் உதாரணமாக கூறலாம். அதன் பிறகு இந்த குருதி சடங்கு நாவல் இன்னும் சற்று கூட அவருடைய எழுத்தின் ஆழத்தை, எழுத்தின் வலிமையை வலியுறுத்துவதாக உள்ளது. ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் நமது மக்கள் எவ்வாறு ஆங்கிலேயர்களை எதிர்த்தாங்க, அதில் கமுதி, சாயல்குடி அந்த பகுதிகளில் இருந்த பெருநாளி ரணசிங்கம் அப்படிங்கிற ஒரு சிறந்த மாவீரன், அவருடைய கதையைத்தான் இந்த குருதியாட்டம் நாவலில் சொல்கிறாங்க. இந்த பெருநாளி ரணசிங்கம் அப்படிங்கிற மாவீரன் ஆங்கிலேயர்களை பயங்கரமாக பயமுறுத்தியும் அவங்களுக்கு அவங்கள நிறைய அவங்கள்ட்ட சண்டை போட்டும் அவங்கள எதிர்த்தும் பெரிய வீரனாக இருந்திருக்காரு. ஆங்கிலேயர்களே பயப்படும்படியான ஒரு மிகச்சிறந்த வீரனாக பெருநாளி ரணசிங்கம் இருந்திருக்காரு. இந்த பெருநாளி ரணசிங்கத்தை அவர்னால் நிறைய பிரச்சனைகளை ஆங்கிலேயர்கள் சந்திக்க நேரிடுச்சு. ஆங்கிலேயர்களை நிறைய பேர் அவர் கொண்டுட்டார். அப்போ இந்த சூழலில் ஆங்கிலேயர்களுக்கு பெருநாளி ரணசிங்கம் மேலே ஒரு பயம் வருது. இப்போ இவனை எப்படியாவது தீர்த்து கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பயங்கர சதி திட்டம் தீட்டுறாங்க. அப்போது பெருநாளி ரணசிங்கத்தோட உறவினன் ஒருத்தனோட உதவியால் சதி பண்ணி அவரை கொலை செஞ்சிடறாங்க. பெருநாளி ரணசிங்கத்தை கொன்ன உடனே ஆங்கிலேயர்களுக்கு ஒரே மகிழ்ச்சி, ஒரு பெரிய வீரனை கொண்டுட்டோம், உண்மையான வீரனை கொண்டுட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்க சந்தோஷமாக இருக்காங்க. அப்போது அந்த சமயத்தில் பெருநாளி ரணசிங்கத்தோட தங்கை மாயழகி, அவங்களும் அவங்க மகன் துரைசிங்கம், 4 வயது பையன்தான் அவன், இவங்க ரெண்டு பேரும் ஆங்கிலேயர்கள்ட்ட மாட்டிக்கிறாங்க. ஆங்கிலேயர்கள்ட்ட மாட்டிக்கிட்ட உடனே இவங்க என்ன பண்ணுறாங்க, அதில் ஸ்காட் அப்படின்னு ஒரு ஆங்கில அதிகாரி இருக்கான். அந்த ஆங்கில அதிகாரி இந்த ரெண்டு பேரையும் ரொம்ப கொடுமைப்படுத்துகிறான். அதில் இந்த ரணசிங்கத்தோட தங்கையே மாயழகிய அவன் வந்து பிரம்பால் அடிக்கிறான். என்னென்ன துன்பங்கள் துன்பப்படுத்த முடியுமோ அந்த பொண்ணை வந்து கொடுமைப்படுத்துகிறாங்க. அப்போ தன்னோட அத்தை வந்து இவ்வளோ அடி வாங்குறத பார்த்துக்கிட்டு இருக்கிற அந்த 4 வயது அந்த சிறுவன் ஓடி வந்து தன்னோட அத்தையை கட்டி பிடிச்சிக்கிட்டு அழுகிறான். அப்போ அதை பார்த்துட்டு அந்த இறக்கமே இல்லாத அந்த ஸ்காட்டுங்கிற அந்த ஆங்கில அதிகாரி அந்த சிறுவனோட வாயில் கம்பு, அந்த லத்தி கம்பை வச்சு தொண்டைய குத்தி பேச்சு வராமல் பண்ணிடுறான். அப்போ வாயிலேருந்து ரத்தமாக ஊற்றுது. அதோடு அவனுக்கு பேச்சே நின்றுச்சு, ஊமையாயிட்டான். துரைசிங்கத்தை ஊமையாக்கிட்டாங்க. அப்போ அந்த மாயழகி வந்து அழுது கத்துறா. தன்னோட நேற்று வரைக்கும் அவங்க அப்பாவோட குடும்பத்தோடு இருந்த ஒரு 4 வயது குழந்தைய, ஒரு பாவமும் பண்ணாத ஒரு குழந்தைய இந்த மாதிரி ஊமையாக்கிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அழுது கத்துறா. அதோடு அவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து மலேசியா காடுகளுக்கு நாடு கடத்திடுறாங்க. அப்போ அந்த கப்பலில் போகும் பொழுது கப்பலில் மாயழகி ஒரு சபதம் எடுக்கிறாள். என்ன அப்படின்னா, இப்படி குழந்தையை இப்படி ஆக்கிட்டாங்க, தன்னோட அண்ணனை கொன்னுட்டாங்க, இப்படிப்பட்ட ஆங்கிலேயர்களை நான் பழி வாங்குவேன், இந்த துரைசிங்கத்தை வச்சே நான் பழி வாங்குவேன் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய சபதம் எடுக்கிறாள். அந்த சபதத்தோடு அவள் மலேசிய காடுகளுக்கு போயிடுறான். அங்கே மலேசிய காட்டில் போய் இறங்கின உடனே அங்கே ஒரு முஸ்லீம் ஒருத்தர் இருக்கார். அவர் பேர் வந்து உஸ்தாத் அப்துல் ரஹீம். அவர் வந்து இவங்களுக்கு அடைக்கலம் கொடுக்குறாரு. அடைக்கலம் கொடுத்து இந்த துரைசிங்கத்துக்கு வில் பயிற்சி, வாள் வேல் பயிற்சி, மற்ற எல்லா பயிற்சிகளையும் கொடுத்து, போர் பயிற்சிகள் அனைத்தையும் கொடுத்து ஒரு மாபெரும் வீரனாக அவர் அவனை மாத்துறாரு. அதே சமயத்தில் இங்கே பெருநாளி கிராமத்தில் தவசி ஆண்டின்னு ஒருத்தன் இருக்கான், அதாவது கோடங்கி. கோடங்கி உடுக்கடிக்கிறவன். அவனுடைய மகள் செவ்வந்தி, அவள் கை குழந்தையோட அந்த பெருநாளி ரணசிங்கத்தை கொன்ன அந்த நேரத்தில் இவனும் ஒரு சபதம் மாதிரி எடுத்துக்கிட்டு அந்த கை குழந்தைய எடுத்துக்கிட்டு காட்டுக்குள்ளே போயிடறான். அவன் காட்டுக்குள்ளே போனதோடு சரி, ஊருக்குள்ளே வரவே இல்லை, இத்தனை வருஷத்துலேயும் வரவே இல்லை. ஊர் திருவிழாவும் தேங்கி கிடக்குது. அவன் வந்து கோடங்கி அடித்து, அவன் வந்து சாமியாடி, அதனால் அவன் கோடங்கி அடித்து குறி சொன்னால் தான் கோவிலில் திருவிழா நடக்கும். அவன் அங்கே காட்டுக்குள்ளே இருந்துட்டான். காடு அடர்ந்த காடு, அந்த காட்டுக்குள்ளே மற்ற எல்லாரும் போகவே பயப்படுவாங்க. அப்படி ஒரு காட்டில் அவன் அந்த குழந்தையோட குழந்தையும் வளர்த்து ஆளாக்கி அவன் அங்கேயே ஒரு தவம் மாதிரி ஒரு வாழ்க்கையை மேற்கொள்கிறான் தன்னோட தலைவனான பெருநாளி ரணசிங்கத்துக்காக. அந்த கிராமத்தில் உடையப்பன் அப்படின்னு ஒரு அரண்மனைக்காரன் ஒருத்தன் இருக்கான். அந்த அவன் பேரே அரண்மனை அப்படின்னு அந்த ஊரில் சொல்கிறாங்க. அந்த உடையப்பன் வந்து கொடுங்கோல் ஆட்சி புரிகிற ஒரு மனிதனாக இருக்கிறான். அவன் ஆங்கிலேயர்களோட சேர்ந்துக்கிட்டு அந்த பெருநாளி ரணசிங்கம் சாகிறதுக்கு முக்கிய காரணமாக இருந்தவனே இந்த உடையப்பன் தான். அவனோட இன்னொரு முதலாளி ஒருத்தனும் சேர்ந்துக்கிட்டு தான் இந்த மாதிரி ஆங்கிலேயர்களுக்கு கை கூலியாக இருந்துக்கிட்டு ரணசிங்கத்தை காட்டி கொடுத்து ரணசிங்கத்தை கொன்னவங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ஊரில் வந்து மக்கள் நல்லாவே வாழ முடியாத அளவுக்கு என்னென்ன செய்யணுமோ எல்லா சூழ்ச்சிகளையும் பண்ணுறது, பெண்களை அடிமைப்படுத்துறது, இந்த மாதிரி பெண்களுக்கு நிறைய அச்சுறுத்தல்களை தர்றது, இந்த மாதிரியான கேவலமான செயல்கள் எல்லாம் ஈடுபடுறவங்களா அந்த உடையப்பனும் அவனோட கூட்டாளிகளும் இருக்காங்க. அப்போ இதே மாதிரி சமயத்தில் இந்த உடையப்பனோட மகன் இருக்கான் முத்தரசன் அப்படிங்கிறவன். அவனை அவங்க மாமியார் என்ன பண்ணுறாங்க, அதாவது உடையப்பனோட மாமியார் வந்து முத்தரசன் தன்னோட பேரனுக்கு இங்கே அவங்க அப்பா செய்கிற அட்டூழியங்கள் எல்லாம் பார்த்து ரொம்ப மனசு உடைஞ்சு போய் அவங்க சென்னைக்கு கூட்டி போயிடுறாங்க. பேரனை சின்ன வயசுலேயே கூட்டிகிட்டு போய் அங்கே இப்படி ஒரு கிராமமே இருக்கிறது தெரியாமல் அவனை ரொம்ப நல்லவனாக வளர்க்குறாங்க. அவனும் நல்லா வளர்ந்து ஒரு சிறந்த பட்டதாரியாக அவன் பேர் எடுத்து கொடுக்குற மாதிரி ஒரு நல்ல மனிதனாக வர்றான். இப்போ இந்த சமயத்தில் அந்த பாட்டி வந்து தன்னோட பேரன் வந்துடக்கூடாது கிராமத்துக்கு அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமாக இருக்காங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு மூன்று வகையான ஒரு கதையாக அந்த கதை போயிட்டுருக்கையில் இப்போ ஊர் திருவிழா நடக்கிறதுக்கான ஏற்பாடுகளை அந்த ஊரில் பண்ணுறாங்க. அப்போ உடையப்பன் தான் வந்து இதுக்கான ஏற்பாடுகளை பண்ணுறான். அப்போது காட்டுக்குள்ளே போய் அந்த கோடங்கியை கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லல எல்லோரும் பயப்படுறாங்க. அதையும் மீறி ஒரு ரெண்டு மூணு பேர் கொஞ்சம் நல்ல மனிதர்கள் போகிறாங்க. அங்கே போய் அந்த அடர்ந்த காட்டுக்குள்ளே பயமாக தாடியோட பயங்கரமாக அந்த கோடங்கி இருக்கார். அவரோட மகள் செவ்வந்தி பெரிய பொண்ணாக நிற்கிறா. அப்போது ஊர் நலனுக்காக வந்து நீ இந்த மாதிரி கோவிலுக்கு திருவிழாவை செய்யணும், நீ வந்தால் தான் கோவில் பூஜை நடக்கும் அப்படின்னு சொல்லி, இல்லாட்டி பழி பாவமாயிரும்னு சொல்லி கோடங்கியை கூட்டிகிட்டு போகிறாங்க. சரின்னு அவனும் ஒத்துக்கிட்டு அவன் ஒரு சபதத்துக்காக அதை ஒத்துக்கிறான். அது அவங்களுக்கு தெரியலை. அப்போது இவ்வளோ வருஷம் சென்று கோடங்கி திரும்ப சியாண்டி என்ன பண்ணுறான், ஊருக்குள்ளே நுழையிறான். அப்போ அவனும் வர்றான், அந்த திருவிழாவை ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அதில் வைக்கோல் பிரியாட்டம் அப்படிங்கிற ஒரு முறை, ஒரு திருவிழா முறை ஒன்று அங்கே அந்த இருளப்ப சாமி கோவிலில் நடக்கிற, எப்பொழுதும் நடக்கிற ஒரு விழா, ஒரு நிகழ்வு நடக்குது. அப்போது என்ன ஆகுது அப்படின்னா, அதே சமயத்தில் மலேசிய காடுகள்லேருந்து ஆங்கிலேயர்கள்னால விடுவிக்கப்பட்டு நாடு கடத்தப்பட்ட மக்கள் எல்லாம் திரும்ப இந்தியாவுக்கு திரும்புகிறாங்க. ஆங்கிலேயர்கள் விடுதலை கொடுத்த பிறகு நம்ம நாட்டுக்கு எல்லாரும் இந்தியா திரும்புகிறாங்க. கப்பலில் வர்றாங்க. கப்பலில் வர்ற வழியில் அதே அந்த ஆங்கில தளபதி, அந்த ஸ்காட்டுங்கிற ஆங்கில அதிகாரியை துரைசிங்கமும் மாயழகியும் பார்க்குற மாதிரி ஒரு நிகழ்வு நடக்குது. அப்போது மாயழகி என்ன பண்ணுறா, துரைசிங்கம் ஃபஸ்ட்டு முதல்ல பார்த்துட்றான். பார்த்துட்டு அவனுக்கு கோபத்தை அடக்க முடியாமல் அவனை எப்படியாவது கொல்லணும்னு சொல்லி அவன் வெறிப்பிடிச்சவன் மாதிரி இருக்கிறான். ஆனால் மாயழகி அதுக்கப்புறம்தான் பார்க்குறா, பார்த்துட்டு எப்படியாவது இவனை நம்ம தீர்த்து கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு, இவ்வளோ காலமும் இந்த ஒரு நிகழ்வுக்கு தானே இந்த சபதம், இந்த வாழ்க்கை எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து அந்த கப்பலில் மேல் தளத்தில் நிற்கிற அவன்கிட்ட போய் நல்லா பேசுகிற மாதிரி, இணங்கி பேசுகிற மாதிரி பேசிட்டு நிற்கிறா. அதை பார்த்துட்டு துரைசிங்கத்துக்கு கோபம் வருது. என்னடா நம்ம அத்தை போய் இப்படி இவ்வளோ கேவலமாக போய் பேசிட்டு நிற்கிறாளே அப்படின்னு சொல்லி அவனுக்கு கோபம் வருது. அவன் கோவப்பட்டு போகையில் பார்த்தா கொஞ்ச நேரத்தில் பேசிகிட்டே நின்றுட்டு அந்த ஸ்காட்டை வந்து கடலுக்குள்ளே தள்ளி விட்டுருவா மாயழகி. அப்போ கடலுக்குள்ளே விழுந்த அவனோட அதுக்கு முன்னாடி அவனோட சாதனைகள் அப்படின்னு சொல்லி நிறையா சொல்லிக்கிட்டு இருப்பான் பக்கத்தில் அவனோட நண்பர்கிட்ட. எந்தெந்த ஊர்லெல்லாம் நான் இந்த வேலைக்கு அதிகாரியாக வேலைக்கு போனேனோ அங்கெல்லாம் எனக்கு குழந்தைங்க இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை அவன் ஒரு பெருமையாக சொல்லிக்கிட்டு இருப்பான். இந்த மாதிரி ஒரு கேவலமான மனிதன் அப்படிங்கிறது தெரியுது. அப்போது அவனை தள்ளி விட்ட உடனே அவன் கீழே விழுந்து கப்பலுக்கு அடியில் உள்ள அந்த சுறா மீன்களுக்கு அவனோடது அவனுடைய அந்த உடல் இறையானுச்சு அப்படின்னு அவர் சொல்கிற அந்த நிகழ்வு ரொம்ப சரியான ஒரு தண்டனையாக அந்த ஸ்காட்டுக்கு இருக்கும். அப்போ ஸ்காட்டை கொன்னதோட ரொம்ப சந்தோஷமாக, ரொம்ப தன்னோட சபதம் நிறைவேற்றி விட்ட சந்தோஷத்தோட துரைசிங்கமும் வந்து பார்த்துருவான். இப்போ ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமாக அந்த கப்பலில் வந்து பெருநாளி கிராமத்தில் வந்து இறங்குறாங்க. அப்போ தான் திருவிழாவும் அங்கே நடக்குது. இப்போ அதே சமயத்தில் சென்னையிலேருந்து முத்தரசன் தன்னோட பாட்டி இந்த கிராமத்துக்கு ஏன் வரக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, இங்கே போய் பார்த்தா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ஆர்வமாக காரில் வந்து இறங்குறான். அப்போது துரைசிங்கமும் வந்துடுறான். இங்கே காட்டிலேருந்து தவசி ஆண்டி அந்த அவங்க மகள் செவ்வந்தி எல்லாரும் வர்றாங்க. இப்படி எல்லாருமே மூன்று இடத்திற்கான கதாபாத்திரங்கள் எல்லாருமே வந்து ஒன்றா சேரையில் வந்து அந்த திருவிழா நடக்குது. திருவிழாவில் அந்த பிரியாட்டம் அப்படிங்கிற அந்த வைக்கோலை சுற்றி மேலே உடம்புக்குள்ளே வைக்கோலை சுற்றிக்கிட்டு இளைஞர்கள் ஆடணும், அதில் தீ வச்சுக்கிட்டு ஆடுவாங்க. அப்படி நெருப்பில் அவங்க ஆடையில் அவங்க மேலில் தீ பற்றக்கூடாது, தீ படலை அப்படின்னா அவங்க குற்றமற்றவர்கள் அப்படிங்கிறத அவங்க அந்த நிகழ்வு மூலமாக அந்த திருவிழாவில் ஒரு பயங்கரமான சத்தியத்திற்கான ஒரு விழா மாதிரி அந்த நிகழ்வு நடக்கும். அதில் துரைசிங்கம் வந்து அந்த பிரியாட்டத்தில் கலந்துக்கிறான். அப்போ அவங்க அத்தை மாயழைக்கு கை காட்டுற அந்த உடையப்பனை கொள்றதுக்கு அவ கை காட்டுறா. இதான் வந்து இறுதி காட்சி. அதாவது அந்த கடைசியில் அந்த திருவிழாவில் பிரியாட்டம் முடிஞ்ச பிறகு ஆடுகளோட தலைகள் வந்து நிறைய வெட்டப்பட்டு கிடக்கும், அதில் உடையப்பன் தலையும் கிடக்கும். அந்த உடையப்பனோட நண்பனான அந்த முதலாளி ஒருத்தனோட தலையும் கிடக்கும். இப்படியா அந்த குருதி ஆட்டம் இந்த நாவலை முடிச்சிருப்பாங்க. ஆங்கிலேயர்களுக்கு எதிராக நம்ம தமிழ் மக்கள் எவ்வாறு போரிட்டாங்க, தமிழர்கள் வீரம்னா என்ன, தமிழர்களோட சபதம்னா என்ன, தமிழர்கள் எத்தகைய பண்புகளை பெற்றிருந்த மக்கள் அப்படிங்கிறத ரொம்ப சிறப்பாக இந்த நாவலில் வேலராமமூர்த்தி ஐயா அவர்கள் சொல்லியிருப்பாங்க. மற்ற எழுத்தாளர்களை காட்டிலும் இவர் என்ன சிறப்பானவர் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு எழுத்துக்களை வந்து இவர் அவர் போக்குலேயே எழுதியிருப்பார். இது வந்து அதை படித்தா ரொம்ப ஒரு ஆழ்ந்த ஒரு முதிர்ச்சியான ஒரு மிக பெரும் எழுத்தாளருடைய பாணி அப்படியே இருக்கும். அவர் இதை வந்து மற்ற எழுத்தாளர்களோட ஒப்பிட முடியாத அளவுக்கு அவருடைய பாணி வந்து ரொம்ப மிக அருமையாக இருக்கும். அப்படி ஒரு நடை தான் எழுத்தாளர் வேலராமமூர்த்தி ஐயா அவர்களோட நடை. நீங்கள் இந்த குருதி ஆட்ட புத்தகம் படிச்சிங்கன்னா தெரியும், அந்த புத்தகத்தை நம்ம படித்தோன்னா வைக்கவே முடியாது, அந்த அளவுக்கு அந்த புத்தகம் போயிட்டே இருக்கும். முடிவுலையுமே கொஞ்சம் இன்னும் நிறைய இருந்தால் பரவாயில்ல, நம்ம பொன்னியின் செல்வன் நாவலில் நம்ம சொல்லியிருப்போம், கடைசியில் இன்னும் இருக்கு இன்னும் கொஞ்சம் நிறைய இருந்தால் பரவாயில்ல, முடிவு இன்னும் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி. அது மாதிரி இந்த நாவல்லையும் வந்து இன்னும் இன்னும் நிறையா இருந்தால் பரவாயில்லையே அப்படிங்கிற மாதிரி அந்த நாவலை வைக்க முடியாத அளவுக்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு வேயண்ணாவோட புதல்வன் அப்படிங்கிறத நிரூபிக்கிற வேலராமமூர்த்தி அவர்கள் இந்த நாவலில் புரட்சி செஞ்சுருப்பாங்க. ஒவ்வொரு நாவல்லையுமே வேலராமமூர்த்தி ஐயாவுடைய எழுத்துக்கள் அப்படிங்கிறது மிகச்சிறந்த தமிழ் இலக்கியத்திற்கு மிகச்சிறந்த ஒரு புகழை தரக்கூடிய நாவல்கள் இவை அனைத்தும். ஐயாவுடைய நடிப்பு திறமைகளை நாம் அவருடைய சினிமாக்கள் அனைத்திலும் பார்த்திருப்போம். அவர் எப்படிப்பட்ட நடிகர் என்பது அனைவரும் அறிந்த விஷயம்தான். அவர் நடிப்பை காட்டிலும் மிகச்சிறந்த எழுத்தாளர் என்பதை நமது தமிழ் சமூகம், நமது தமிழ் இலக்கியம் அவருக்கு மிகுந்த புகழை தந்துள்ளது. அத்தகைய மிக பெரும் எழுத்தாளுமை ஐயா வேலராமமூர்த்தி அவர்களது குருதியாட்டம் என்ற அந்த நாவலின் விமர்சனத்தை கூறியதில் நான் மிகவும் பெருமை கொள்கிறேன். ஐயா அவர்களுக்கு நன்றிகளும் வணக்கங்களும். நன்றி.
நேர்களே, இதுவரை குருதி ஆட்டம் என்ற புத்தகத்தின் மதிப்புரையை நமக்கு தெளிவாகவும் பொறுமையாகவும் எடுத்து கூறிய திருமதி மா பாண்டிசெல்வம் அவர்களுக்கு புதுகை பண்பலை சார்பாகவும் நேர்கள் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்த நிகழ்ச்சி பற்றிய உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் எங்களுக்கு அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் எண்கள் 6 3 8 0 0 7 7 9 5 0 என்ற எண்களையும் புதுகை FM 91.2@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் எங்களுக்கு எப்போ வேண்டுமானாலும் அனுப்பலாம். மேலும் இது போன்ற பயனுள்ள பல்வேறு விதமான தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் புதுகை பண்பலை 91.2 மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.